லவுடேட்டூர் இயேசு கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, சகோதரர் இணைதல்.
தந்தையை ஏமாற்றி தலைமகனுக்குரிய ஆசீரை பெற்றுவிட்ட யாக்கோபு தன் அண்ணன் எந்நேரமும் தன்னை கொல்லலாம் என அஞ்சிக்கொண்டே இருந்தார். பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டில் உள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் சமாதான தூது அனுப்பினார். அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து, நாங்கள் உம் சகோதரர் ஏசாவிடம் போனோம், அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர். யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் இரு பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்துக் கொண்டார். 400 பேருடன் தன்னை நோக்கி வரும் சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கிடாய்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார். யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆள்களோடு வருவதைக் கண்டார். அவர் தம் சகோதரரை நெருங்கிச் செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர்.
திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, அமைதிக்கான திருத்தூது பயணம்.
உலகின் எல்லாவித முன்னேற்றத்திற்கும் அடிப்படையானது அமைதியும் உடன் பிறந்த உறவுடன் வாழ்வதுமே ஆகும். மனித உள்ளங்களில்தான் போர் முதன்முதலில் தோன்றுகிறது. எனவே மனித உள்ளங்களில்தான் அமைதிக்கான அரண்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிறது யுனெஸ்கோ அமைப்பு. இதனையே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் வலியுறுத்துகின்றார். அமைதி மட்டுமே ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வழிவகுக்கும் என்பதனை உலக மக்களுக்கு பல்வேறு வழிகளில் வலியுறுத்தி வருகின்றார். இதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 5 வரை காங்கோ குடியரசு மற்றும் தென்சூடான் நாடுகளுக்கு தான் மேற்கொண்ட அமைதியின் திருத்தூது பயணம் குறித்த இனிமையான நினைவுகளை இன்றைய புதன் மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 உள்ள 3, 9, 13, 14, 16 ஆகிய இறைவசனங்கள் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தனது திருத்தூது பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை சுருக்கத்திற்கு இப்போது செவிமடுப்போம்.
Cari fratelli e sorelle, buongiorno. La scorsa settimana ho visitato due paesi africani, la Repubblica Democratica del Congo e il Sud Sudan.
அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். கடந்த வாரம் நான் 2 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றேன், காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் தென் சூடான். இப்பயணத்தை மேற்கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். 2 நாட்டு மக்களையும் சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அங்கு என்னை அன்புடன் வரவேற்ற அரசு தலைவர், அரசு அதிகாரிகள், ஆயர்கள், பொதுநிலையினர், கத்தோலிக்கர் மற்றும் பல தன்னார்வலர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்சூடான் மக்களை பார்வையிட கேண்டர்பரி ஆங்கிலிக்கன் பேராயர் ஜஸ்டின் வெல்பி மற்றும் ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபைகளின் ஒருங்கிணைப்பாளர் இயன் கிரீன்ஷீல்ஸ் ஆகியோர் என்னுடன் இணைந்து அமைதி திருப்பயணம் மேற்கொண்டனர். கிறிஸ்துவில் நம்பிக்கை இருந்தால் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை நிச்சயம் என்பதை வலியுறுத்த நாங்கள் மூவரும் ஒன்றிணைந்து சென்றோம். முதல் 3 நாட்கள் நான் காங்கோ ஜனநாயக குடியரசின் தலைநகரான கின்ஷாசாவில் இருந்தேன். அங்கு அரசு மாளிகையில் நாட்டிற்குரிய உரையை என்னால் ஆற்ற முடிந்தது. காங்கோ குடியரசு அதன் இயல்பு, வளங்கள் மற்றும் அங்குள்ள மக்களால் ஒரு வைரத்தை போன்றது. இவ்வைரமானது முரண்பாடான சர்ச்சைக்கும் வன்முறைக்கும் வறுமைக்கும் ஒரு ஆதாரமாக மாறியுள்ளது. காலனித்துவம் மற்றும் சுரண்டல்களால் கொள்ளையடிக்கப்பட்ட அம்மக்களை கண்டு ஆப்பிரிக்காவை சுரண்டுவதை நிறுத்துங்கள் என்றும், ஒன்றிணைந்து கிறிஸ்துவின் பெயரில் நம்பிக்கை கொண்டு மாண்பு மற்றும் மரியாதையுடன் வாழுங்கள் என்றும் கூறினேன். ஒரு பெரிய நற்கருணை கொண்டாட்டத்தில் உச்சகட்ட மகிழ்ச்சியான நிகழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீடர்களுக்கு கூறிய வார்த்தைகளான "உங்களுக்கு அமைதி உரித்தாகுக" என்று கூறி மன்னிப்பு, ஒற்றுமை மற்றும் பணிக்கான புதிய பயணத்தை தொடங்க அழைப்பு விடுத்தேன். பல்வேறு சந்திப்புகள் கின்ஷாஷாவில் நடந்தன. நாட்டின் கிழக்கு பகுதியில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தேன். சிலுவையின் அடியில் ஆயுதங்கள் மற்றும் மரணத்திற்கான பிற கருவிகளை வைத்த சில பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பெண்களின் அதிர்ச்சியூட்டும் பகிர்வுகளையும் கேட்டேன். வன்முறை மற்றும் பின்வாங்குதலுக்கு இல்லை என்றும், ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கைக்கு ஆம் என்றும் பதிலளித்தேன். அதன்பின் நாட்டில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஊக்கப்படுத்தினேன். ஏழைகளுடன் ஏழைகளுக்காக அவர்கள் சத்தமின்றி செய்யும் வேலை நாளுக்கு நாள் பொது நன்மையை வளர்த்துக் கொண்டிருப்பதால் தொண்டு முயற்சிகள் செய்வோரை ஊக்குவித்தேன். தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் பொது நலனையும் ஊக்குவிப்பதாக இத்தொண்டு பணிகள் இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இளையோர் மற்றும் காங்கோ மறைக்கல்வியாளர்கள் கூட்டம் ஓர் அற்புதமான தருணமாக அமைந்தது. எதிர்காலத்தை நோக்கி நிகழ்காலத்தில் மூழ்குவது போல் இருந்தது. நான் அவர்களுக்கு ஜபம், சமூகம், நேர்மை, மன்னிப்பு, பணி என்னும் ஐந்து வழிகளை எடுத்துரைத்தேன். கின்ஷாஷா பேராலயத்தில் அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள், இருபால் துறவிகளை சந்தித்து மகிழ்ந்தேன். போலியான ஆன்மீக ஆறுதல், உலக ஆறுதல், மேலோட்டமான தன்மை ஆகிய மூன்று சோதனைகளை முறியடித்து கிறிஸ்துவின் அன்பின் சாட்சிகளாக மக்களின் ஊழியர்களாக இருக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினேன். இறுதியாக காங்கோ குடியரசு ஆயர்களுடன் மெய்ப்பு பணியில் மகிழ்ச்சி மற்றும் முயற்சிகளை பகிர்ந்து கொண்டேன். கடவுளின் அருகாமையால் தங்களை ஆறுதல் படுத்தவும், கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையுடன் மக்களுக்கு இறைவாக்கினர்களாக இருக்கவும், கடவுளுடைய இரக்கம், உடனிருப்பு, மென்மை ஆகியவற்றின் அடையாளங்களாக இருக்கவும் அவர்களை வலியுறுத்தினேன். பயணத்தின் இரண்டாம் பகுதியாக 2011 பிறந்த தென் சூடானின் தலைநகரான ஜூபாவிற்கு சென்றேன். ஆங்கிலிக்கன் பேராயர் மற்றும் ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபை ஒருங்கிணைப்பாளர் எனும் இரண்டு தலைவர்களுடன் சேர்ந்து நிறைவேற்றப்பட்ட அமைதிக்கான ஒரு புனித பயணமாக இது அமைந்தது. புதிதாக பிறந்த தென் சூடான் போர், வன்முறை, குடிபெயர்ந்தோர் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர்களை உருவாக்கும் அதிகாரம் மற்றும் போட்டியினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அதிகாரிகளிடம் உரையாற்றி அமைதி ஒப்பந்தத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஊழல் மற்றும் ஆயுத கடத்தலுக்கு இல்லை என்றும், ஒன்றிணைதல் மற்றும் உரையாடலுக்கு ஆம் என்றும் உறுதியாக கூறும்படி அவர்களை அழைத்தேன். தென் சூடான் ஒன்றிப்பு பயணம் ஆங்கிலிக்கன் சகோதரர்கள் மற்றும் ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபைகளில் உள்ளவர்களுடன் சேர்ந்து கொண்டாடப்பட்ட வழிபாட்டில் வெளிப்படுத்தப்பட்டது. தென் சூடான் சுமார் 1,10,000 மக்களை கொண்ட நாடாகும். இதில் ஆயுத மோதல்கள் காரணமாக 2,000,000 மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் பலர் அண்டை நாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். அதனால் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த ஒரு பெரிய குழுவை சந்திக்கவும், அவர்கள் சொல்வதை கேட்கவும், திரு அவையின் நெருக்கத்தை அவர்கள் உணர வைக்கவும் விரும்பினேன். இறுதி நாள் நற்கருணை கொண்டாட்டத்தில் அங்கு கூடியிருந்த மக்களை உப்பு, ஒளி என்று சொல்லி ஊக்குவித்தேன். கடவுள் தனது நம்பிக்கையை பெரிய சக்தி வாய்ந்தவர்களில் வைக்கவில்லை, மாறாக சிறிய தாழ்மையானவர்களில் வைக்கிறார். திரு விவிலியமும் இதையேதான் எடுத்துரைக்கின்றது. கலிலேயாவில் இயேசு போதித்த போது அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் சாதாரண மக்கள், மீனவர்கள். அவர்களையே "நீங்கள் உலகின் உப்பாக, ஒளியாக இருக்கிறீர்கள்" என்று எடுத்துரைத்தார். சிறிய விதையில் இருக்கும் பெரிய மரத்தை யார் பார்க்கிறார்களோ அதுதான் கடவுள் நம்பிக்கையின் மர்மம். காங்கோ ஜனநாயக குடியரசிலும், தென் சூடானிலும், ஆப்பிரிக்கா முழுவதிலும் கடவுளுடைய அன்பு, நீதி, அமைதி என்னும் இறையரசின் விதைகள் முளைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்த திருத்தந்தை, அதன்பின் பார்வையாளர்களாக வந்திருந்த இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகள், மருத்துவமனை செவிலியர் சங்கத்தார், சேசனோ மதர்னா அருள் அடையாள சபை அருள் சகோதரிகள், ரொமானோ இசைக்குழுவினர் ஆகியோரையும் வாழ்த்தினார். இளையோர், நோயாளிகள், முதியோர் மற்றும் புதிதாக திருமணமானவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 11 சனிக்கிழமை திரு அவை சிறப்பிக்க உள்ள லூர்து அன்னையின் திருவிழா நவநாளையும் நினைவு கூர்ந்தார். மாசற்ற கன்னிமரியா நம்மை அவரது மகிழ்ச்சியான இதயத்தில் வைத்து பாதுகாத்து நமது வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஆதரவளிப்பார் என்று கூறி தனது அப்போஸ்தலிக ஆசீரையும் வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Benedicat vos omnipotens Deus, Pater, Filius, Spiritus Sanctus.
Amen. திருத்தந்தையர் வரலாறு. திருத்தந்தையர் 8 கிழமன், 11 லியோ.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ. ரோமை ராஜபூபனே.
கடந்த முறை திருத்தந்தையர்கள் 7 உர்பான், 14 கிரகரி மற்றும் 9 இனசன் குறித்து நோக்கினோம். திருத்தந்தையர்கள் வரலாற்றில் ஏறத்தாழ 5/4 பகுதியை நாம் இதுவரை நோக்கிவிட்டோம். மீதி இருப்பவை 1/5 பகுதியே. இதில் முதலில் வருபவர் திருத்தந்தை 8 கிளமெண்ட். இத்தாலியின் ஃபிளாரன்ஸ் பகுதி உயர்குடும்பத்தில் 1536 ஆண்டு மார்ச் மாதம் ஃபனோ என்னுமிடத்தில் பிறந்தார் இப்போலிதோ அல்தோ பிரந்தினி என்ற பெயர் கொண்ட 8 கிளமெண்ட். திருப்பீடத்தில் சட்டம் தொடர்புடைய பல பணிகளை ஆற்றிய இவர் 1585 கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். 1592 திருத்தந்தை 9 இன்னசென்ட் இறந்தபோது கூடிய கர்தினால்கள் இவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தபோது இத்தாலிய மக்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனெனில் இள வயதிலிருந்தே இவர் அப்பழுக்கற்றவராக வாழ்ந்து வந்தார். இவரை வழிநடத்துபவராக இருந்த புனித பிலிப் நேரி இவரின் ஆன்மீக குருவாக 30 செயலாற்றினார் என்பதே இவரின் ஆன்மீக வாழ்வை எடுத்துரைக்கும் சான்று.
40 ஆராதனை என்ற பக்தி முயற்சியை துவக்கி வைத்தவர் இத்திருத்தந்தையே. அரசியல் பிரச்சினைகளை தெளிவாக புரிந்து கொண்ட இத்திருத்தந்தை சுயநலம் நோக்காமல் பொதுநல நோக்கோடு சில உறுதியான முடிவுகளை எடுத்தார். 1595 ஆண்டு மன்னர் 4 ஹென்றியை மன்னித்ததன் வழியாக பிரான்சின் 30 மத அடிப்படையிலான போர் முடிவுக்கு வர உதவினார். இதன் மூலம் இத்தாலியின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஹென்றி மன்னரின் உதவியும் அவருக்கு கிடைத்தது. 1597 இத்தாலியின் ஃபெராரா கோமகன் 2 அல்போன்சோ வாரிசின்றி இறந்தபோது அப்பகுதி திருப்பிடத்தின் கீழ் வருவதற்கு ஸ்பெயினின் எதிர்ப்பையும் தாண்டி உதவியவர் இந்த மன்னர் ஹென்ரியே ஆகும். 1595 லித்வேனியாவின் பிரஸ்டில் கூட்டப்பட்ட ஆயர் பேரவையின் வழி உக்ரைன் பகுதியின் ருதேனியன் அருள்பணியாளர்கள் ரோமை திரு அவையில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. மூட்டுப்பிடி நோயால் அவதியுற்றாலும் திரு அவைக்கென 13 தலைமை பதவியில் இருந்து இவர் சிறப்பு பணியாற்றினார். 1605 ஆண்டு மார்ச் மாதம் 5 இறைபதம் சேர்ந்தார் திருத்தந்தை 8 கிளமெண்ட்.
1605 ஆண்டு பதவிக்கு வந்தார் அலெசாந்திரோ ஒத்தவியானோ தே மேதிச்சி என்ற இயற்பெயர் கொண்ட 11 லியோ. 1535 ஆண்டு பிளாரன்ஸில் பிறந்த இவர் முன்னாள் திருத்தந்தை 10 லியோவின் தங்கையின் மகளின் மகன். இப்போது புரிந்திருக்கும் நேயர்களுக்கு இவர் ஏன் 11 லியோ என்ற பெயரை தேர்ந்து கொண்டார் என்று. இளம் வயதிலேயே மிகுந்த பக்திமானாக திகழ்ந்த இவர் இறை ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் அருள் பணித்துவ வாழ்வுக்கு செல்வதற்கு இவரின் தாய் சம்மதமளிக்க மறுத்தார். இவர் தாய் இறந்த பின்னரே அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவரும் புனித பிலிப் நேரியின் சிறந்த நண்பராக இருந்தார். 1605 திருத்தந்தை 8 கிளமெண்ட் உயிரிழந்தபோது கூடிய 62 கர்தினால்களும் ஸ்பெயின் மன்னர் 3 பிலிப்பின் விருப்பத்திற்கு எதிராக அலெக்சாந்திரோவேயே தேர்ந்தெடுத்தனர். இவருக்கு பிரான்ஸ் மன்னரின் ஆதரவு இருந்தது. ஏனெனில் பிரெஞ்சு மன்னர் 4 ஹென்ரியின் மனைவி மரியாதை மேதிச்சி திருத்தந்தையின் உறவினர் ஆவார்.
1605 ஆண்டு April 1 11 லியோ என்ற பெயருடன் பதவியேற்ற போது இவரின் வயது 70. பதவியேற்ற சில நாட்களிலேயே உடல் சுகவீனமுற்றார். இவர் மிகவும் அன்பு செய்து கல்வி கற்பித்த இவரின் உடன் பிறப்புகளின் பேரக்குழந்தைகளில் ஒருவரை கர்தினாலாக்கும்படி பலர் இவரை வற்புறுத்தினர். சில நாடுகளின் தூதுவர்கள் கூட இக்கருத்துக்காக இவரிடம் தூது சென்றனர். ஆனால் புனிதமான இப்பதவியை பயன்படுத்தி உறவினர்களுக்கு சலுகை காட்ட மாட்டேன் என மறுத்துவிட்டார். தான் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட 27 நாள் 1605 ஆண்டு April 27 ரோம் நகரில் காலமானார் திருத்தந்தை 11 லியோ.
திருத்தந்தையர் 8 கிளமெண்ட், 11 லியோ ஆகியோர் குறித்த திருத்தந்தையர் வரலாற்று பகுதியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
நமது சமூகத்தை மாற்றியமைப்பதற்கும் மனித கடத்தல் என்ற கொடுஞ்செயலை தடுப்பதற்கும் பாதைகளை தேடுவதில் சோர்வடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். February 8 புதனன்று மனித கடத்தலுக்கு எதிரான 9 அனைத்துலக இறைவேண்டல் மற்றும் விழிப்புணர்வு தினத்திற்கான காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மனித கடத்தலால் பாதிக்கப்படுபவர்களின் பாதுகாவலியான புனித ஜோசபின் மார்கரெட் பக்கித்தாவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் என்றும், மனித கடத்தலுக்கு எதிரான அனைத்துலக இறைவேண்டல் மற்றும் விழிப்புணர்வு தினத்தை மாண்புடன் பயணித்தல் என்ற கருப்பொருளில் இளைஞர்களை முக்கிய பங்களிப்பவர்களாக ஈடுபடுத்துவதில் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மனித கடத்தல் மனித மாண்பை சிதைக்கிறது, சுரண்டல் மற்றும் அடிப்பணியை வைத்தல் ஆகியவை மனித சுதந்திரத்தை ஒரு எல்லைக்கு உட்படுத்துகின்றன மற்றும் மக்களை பயன்படுத்துவதற்கும் நிராகரிப்பதற்குமான பொருள்களாக மாற்றுகின்றன என்றும் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அநீதி மற்றும் அக்கிரமத்தின் லாபங்களை விரும்பும் அமைப்புகள் லட்சக்கணக்கான மக்களை பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகளில் வாழ கட்டாயப்படுத்துகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மனித கடத்தலுக்கு எதிராக ஒன்றுபடுவோம் என்றும் பல்வேறு வழிகளில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோருடன் இணைந்து மனித மாண்பை மீட்டெடுப்பதில் உறுதியுடன் இருப்போம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 8 புதனன்று தான் வெளியிட்டுள்ள 4 குறுஞ்செய்திகளில் முதல் குறுஞ்செய்தியில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அனைவருடனும் இணைந்து மனித மாண்பை மீட்டெடுப்பதில் உறுதியுடன் இருப்போம் என்றும் கூறியுள்ளார். இன்று திரு அவை சூடான் நாட்டின் புனித ஜோசப்பின் மார்கரெட் பக்கித்தான் நினைவை கொண்டாடுகிறது. அவருடைய சான்று வாழ்வு நம்மை கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிரப்புகிறது. அவரது பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து ஆப்பிரிக்காவில் உள்ள நமது சகோதர சகோதரிகளின் நீதி மற்றும் அமைதியின் எதிர்காலத்திற்காக இறைவேண்டல் செய்வோம் என்று தனது முதல் ட்விட்டர் செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி மற்றும் சிரியா நாடுகளில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம் என்று கேட்டுக் கொண்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நிவாரண உதவிகளை கொண்டு வருவோர், ஒன்றிணைந்து செயல்பட அனைவரையும் ஊக்கப்படுத்துவோர் மற்றும் மீட்பு பணிகளில் உழைப்பவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் என்று தனது 2வது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்.
நிலநடுக்கத்தால் பேரிழப்பை சந்தித்துள்ள துருக்கி மற்றும் சிரியாவிற்கு உதவும் வகையில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது திருத்தந்தையின் மறைப்பணி கழகம். பிப்ரவரி 6 திங்கட்கிழமை காலை துருக்கி மற்றும் சிரியாவை உலுக்கிய நிலநடுக்கத்தால் பேரிழிவை சந்தித்த குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் பொருட்டு அமெரிக்காவில் உள்ள திருத்தந்தையின் மறைப்பணி கழகங்கள் இந்நாடுகளுக்கான நிலநடுக்க நிதி உதவியை சேகரிக்க முன்வந்துள்ளன. இந்த நிதியிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு மறைப்பணியாற்றும் அருள் பணியாளர்கள், பெண் துறவரத்தார் மற்றும் பொதுநிலை மறைப்பணியாளர்கள் அனைவரும் இப்பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்குவார்கள் என்று சிரியாவில் உள்ள அலெப்போவின் கல்தேய ஆயர் அந்தோனியே அதோ எஸ்டே அவர்கள் கூறியுள்ளார்.
துருக்கி சிரியா நிலநடுக்கங்களால் அதிகமான இழப்புகளை சந்தித்திருப்பது ஏழை மக்கள்தான் என்று தனது கவலையை பதிவு செய்துள்ளார் துருக்கியின் ஆயர் பாவ்லோ பிட்சாத்தி. மக்கள் தெருக்களில் 0 குறைவான வெப்பநிலையில் உறங்குவதை பற்றி கூறும் அறிக்கைகள் உண்மை என்பதை உறுதிப்படுத்திய ஆயர் பிட்சாத்தி அவர்கள், தங்குமிடம் உள்ளவர்களும் கூட மின்சாரம் அல்லது தண்ணீர் இல்லாமல் அவதிக்குள்ளாவதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள இப்பகுதிகள் அவசர நிலைகளை எதிர்கொண்டு வருவதாக ஒசர்வாத்தோரே ரொமானோ என்ற பத்திரிகைக்கு வழங்கிய செய்தியில் கூறியுள்ள ஆயர் பிட்சாத்தி அவர்கள், கடுமையான சிரமங்கள் மத்தியிலும் மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றனர் என்றும் கூறியுள்ளார்.
துருக்கி நிலநடுக்கத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள 10 மாநிலங்களை பேரழிவு பகுதிகளாக அறிவித்துள்ளார் அந்நாட்டின் அரசு தலைவர் தையூப் எத்ரோகன். அரசு தொலைக்காட்சியில் தான் வழங்கிய உரையில் இவ்வாறு கூறியுள்ள அரசு தலைவர் எத்ரோகன் அவர்கள், 70 நாடுகள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் உதவ முன்வந்துள்ளதாகவும், பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை தற்காலிகமாக தங்குவதற்கு அன்டலியாவில் உணவகங்களை திறக்க துருக்கி அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். துருக்கி மற்றும் சிரிய நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5000 மேல் சென்றுவிட்டது என்றும், பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை காப்பாற்ற மீட்பு படையினர் விரைந்து செயல்பட்டு வருகின்றனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 450 கிலோமீட்டர் பரப்பளவில் ஏற்பட்டுள்ள இந்நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 1,35,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பேரழிவின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பலி எண்ணிக்கை 2,000 தாண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.